உவா குருகுலம் கல்வி சேவையினூடாக இணைந்திருக்கின்றோம். இன்று நாம் தரம் 11 விஞ்ஞான பாடத்தினை கற்க இருக்கின்றோம். தரம் 11 விஞ்ஞான பாடத்தில் 11வது அலகான இலத்திரனியல் பாட அலகினை கற்பதற்காக உங்களுடன் இணைந்திருக்கும் நான் பாரதி தமிழ் வித்யாலய ஆசிரியர் ஆர். செந்தூரன். ஆம் மாணவர்களே, நாம் விஞ்ஞான பாடத்தினை கற்பதற்கு தயாராக உள்ளீர்கள் என நான் நம்புகின்றேன். ஆம், இப்பொழுது பாட அலகிற்குள் செல்வோம். மாணவர்களே, இன்றைய பாட அலகு உங்களுக்கு தெரிந்த விடயம் இலத்திரனியல். இலத்திரனியல் என்று சொல்கின்ற சந்தர்ப்பத்தில் இன்றைய உலகம் எல்லோருக்கும் தெரியும் ஒரு உள்ளங்கை அளவில் வந்திருக்கு. உள்ளங்கைக்குள்ள உலகம் என்று சொல்லி சொல்வார்கள். அதற்கு ஏதுவான காரணி எதுவென்று சொன்னால் இந்த இலத்திரனியல் சாதனங்கள். அந்த வகையில் நாங்கள் பார்க்கலாம். இலத்திரனியல் சாதனங்களும் மின் சாதனங்களும் கடந்த பாட அலகுகளில் நீங்கள் கேட்டிருப்பீங்க. மின்சாதனம் என்று நீங்கள் பார்க்கின்ற போது மாணவர்களே, மின்னை பயன்படுத்தி சக்தியை தரக்கூடிய, மின்சக்தியை பயன்படுத்தி இயங்கக்கூடிய சாதனங்களை நாங்கள் மின்சாதனங்கள் சொல்லி படித்திருப்பீர்கள். இங்கு இலத்திரனியல் சாதனங்கள் என்று சொல்லுகின்ற சந்தர்ப்பத்தில் மின்னை பெற்று செய்திகளை கடத்தக்கூடிய சாதனங்களை நாங்கள் இலத்திரனியல் சாதனங்கள் என்று சொல்லி சொல்லுவோம். ஆம் மாணவர்களை, திருப்பி சொல்கின்றேன், மின்னை பெற்று மின்னினூடாக செய்திகளை கடத்தக்கூடிய சாதனங்களை நாங்கள் இலத்திரனியல் சாதனங்கள் என்று சொல்லி சொல்லுவோம். அந்த வகையில் அதன் உதவியோடு தான் இன்றைய உலகில் இருக்கக்கூடிய அனைத்து விடயங்களும், உலகளாவிய செய்திகள் அனைத்துமே எங்களுடைய உள்ளங்கைக்குல இருக்கு. இன்று ஒரு விடயம் அமெரிக்காவில் நடந்தால் கூட 5 நிமிடங்களுக்குள்ள எங்களுக்கு செய்திகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அதுக்கு எங்களுடைய கையடக்க தொலைபேசி, மடிக்கணினி போன்றவற்றை நாங்கள் உதாரணமாக சொல்ல முடியும். ஆம், அந்த வகையில் நாங்கள் இன்றைய பாட அளவுக்கில் இருக்கக்கூடிய கடத்தி என்றால், அதாவது மின் கடத்தி என்றால் என்ன என்று பார்ப்போமானால், மின்னை கடத்தக்கூடிய திரவியங்கள் மின் கடத்திகள் என்று சொல்லி சொல்லுவோம். மின்னை தன்னூடாக கடத்தக்கூடிய திரவியங்களை மின் கடத்திகள் என்று சொல்லி சொல்லுவோம். மின் கடத்திகள் கொண்டிருக்கக்கூடிய சிறப்பியல்பு என்னன்னு சொன்னா, அந்த அணுக்கள் வந்து ஒவ்வொரு மின்கடத்திகள் என்று சொல்கின்ற சந்தர்ப்பத்தில் நாங்கள் உலோகங்களை குறிப்பிட்டு சொல்ல முடியும். இரும்பு, செப்பு போன்ற உலோகங்களை நாங்கள், அலுமினியம், ஈயம் போன்ற உலோகங்களை நாங்கள் சொல்லலாம். அந்த வகையில் இது தூய உலோகங்களாக காணப்படும். கலப்பு உலோகங்களான பித்தளை, நிக்ரோம் போன்றவற்றை நாங்கள் சொல்லக்கூடியதாக இருக்கும் மின்கடத்திகளாக. அம்மாணவர்களே, மின்கடத்திகள் கொண்டிருக்கக்கூடிய சிறப்பியல்புகள் என்று சொல்லுகின்ற போது, இந்த மேற்கூறப்பட்ட உலோகங்கள் சுயாதீன அணுக்களை கொண்டிருக்கக்கூடியதாக இருக்கும். அந்த சுயாதீன அணுக்கள் வந்து எழுமாறாக அசையக்கூடியதாக இருக்கும். அதாவது எழுமாறாக, எழுமாற்று விசையோடு சுயாதீனமாக அசைந்து திரியக்கூடிய இலத்திரன் அமைப்பை கொண்டிருக்கக்கூடிய அணுக்களை கொண்டிருக்கும் இந்த உலோகங்கள். இந்த உலோகங்களுக்கு நாங்கள் ஒரு அழுத்தத்தை கொடுக்கின்றோம். ஒரு அழுத்தத்தை பிரயோகிக்கின்ற போது இலத்திரங்கள் ஒவ்வொன்றும் ஒரே திசையில் பயணிக்க ஆரம்பிக்கின்றது. அவ்வாறு ஒரே திசையில் இலத்திரங்கள் பயணிக்கின்ற போது தான் இந்த மின்னானது கடத்தப்படுகின்றது. இந்த மின்களை கடத்தக்கூடிய உலோகங்களை நாங்கள் மின் கடத்திகள் என்று சொல்லிச்சொல்லும். ஆகவே மின்கடத்திகள் அணுக்களின் சுயாதீனமாக அசையக்கூடிய ஆற்றலுள்ள இலத்திரங்கள் உள்ளன. இந்த ஆற்றலில் உள்ள இலத்திரங்கள் நாங்கள் ஒரு அழுத்தத்தை கொடுக்கின்ற போது அது ஒரு திசையில் இயங்க ஆரம்பிக்கின்றது. அவ்வாறு இயங்குகின்ற போதுதான் இலத்திரன்கள் என்ன செய்கின்றது, மின்னை கடத்துகின்றது. ஆகவே இலத்திரங்கள் மின்னை கடத்துகின்ற வாய்ப்பு மின்கடத்திகளுக்கு இருக்கின்றது. ஆமானவர்களே, அப்படி என்றால் காவலி மின்னை கடத்தாதவர்களை, மின்னை தன்னூடாக கடத்தாத திரவியங்களை நாங்கள் மின்காவலிகள் என்று சொல்லி சொல்லுவோம். சரியோ? இந்த மின்காவலிகள் அநேகமாக ஏற்கனவே பார்த்தோம், மின் கடத்திகள் தன்னூடாக மின்னை கடத்தக்கூடிய திரவியங்கள், மின்காவலிகள் என்று சொல்கின்ற போது தன்னூடாக மின்னை கடத்தாத திரவியங்களை சொல்லுவோம். ஆம் மாணவர்களே, இவ்வாறுகையான திரவியங்கள் பார்க்கின்ற போது திரவியங்கள் எப்பொழுதும் பங்கீட்டு வலு பிணைப்பை கொண்டிருக்கக்கூடியதாக இருக்கு. பங்கீட்டு வலு பிணைப்பு என்று சொல்லுகின்ற சந்தர்ப்பத்தில் அது வலிமையான ஒரு பிணைப்பாக இருப்பதனால அங்கு சுயாதீனமாக இயங்கவல்ல இலத்திரங்கள் மிக மிக குறைந்த அளவில் காணப்படுது. மிக மிக குறைந்த அளவில் காணப்படுது. அதாவது சாதாரணமாக நாங்கள் குளோரின் எடுத்துக்கணும்னா, குளோரின் பங்கீட்டு வலு பிணைப்பில் ஈடுபடுகின்ற போது ஒரு அணுவில் இருக்கக்கூடிய ஏழு இலத்திரங்களும் மற்ற அணுவில் இருக்கக்கூடிய ஏழு இலத்திரங்களும் ஒன்றாக பிணைந்து அது ஒரு வலிமையான ஒரு பிணைப்பாக பங்கீட்டு வலு பிணைப்பின் மூலமாக இந்த காவிலி திரவியங்கள் காணப்படுகின்றன. இந்த காவிலி திரவியங்கள் என்று சொல்கின்ற சந்தர்ப்பத்தில் நாங்கள் எபனைட்டு, பொலித்தீன், பிளாஸ்டிக், கண்ணாடி, உலர் மரம், அவை மாணவர்கள் கவனத்தில் கொள்ளணும். மரம் என்று சொல்லுகின்ற போது அது பச்சை மரமாக இருந்தால் அது மின்னை கடத்தக்கூடிய இயல்பை கொண்டிருக்கும். அவை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். உலர்ந்த அல்ல காய்ந்த மரமாக இருக்கணும். காய்ந்த மரமாக இருந்தால் நாங்கள் மின்னை கடத்தாது, ஆனால் உலர் மரமாக இருந்தால் மின்னை கடத்தக்கும் வாய்ப்பை கொண்டிருக்கும். ஆகவே மாணவர்கள், மின்னை கடத்தக்கூடிய கடத்திகள் என்று சொன்னால் மின் தன்னூடாக மின்னை செல்லவிடக்கூடிய பதார்த்தங்களை நாங்கள் மின் கடத்திகள் என்றோம். மின் காவலிகள் என்று சொல்கின்ற சந்தர்ப்பத்தில் தன்னூடாக மின்னை கடத்தாத திரவியங்களை மின் காவலிகள் என்று சொல்லி சொன்னோம். அதுக்கும் உதாரணம் தெரிஞ்சு கொண்டோம். அடுத்ததாக பார்த்தோம்னு சொன்னா மின் குறை கடத்திகள். அது என்ன மாணவர்களை, குறை கடத்திகள் உங்களுக்கே புரிந்து கொள்ளும். குறை கடத்தி அந்த தலைப்பிலேயே அதுக்குள்ளான விடயம் காணப்படுகின்றது. அதாவது இந்த கடத்துகின்ற திரவியங்கள் மின்னை குறைவாக கடத்தக்கூடிய ஆற்றல், மின்னை குறைவாக கடத்தக்கூடிய ஆற்றலாக இருக்கும். சரியோ? அதாவது ஒரு பகுதி அளவு மின்னை கடத்தலாம், ஒரு சில சந்தர்ப்பங்களில் மின்னை கடத்தலாம், ஒரு ஏதாவது ஒரு காரணத்தினால அது மின்னை கடத்தலாம். அந்த காரணம் என்னன்னு சொல்லி சொன்னா, அந்த கடத்தி திரவியம் வெப்பமடைகின்ற போது மின்னை கடத்தக்கூடிய தன்மையாக இருக்கும். அந்த வகையில் நாங்கள் நான்காம் கூட்டம் மூலகங்களை நாங்கள் இந்த குறை கடத்தி மூலகங்களுக்கு நாங்கள் உள்வாங்குவோம். ஆம் மாணவர்களே, நான்காம் கூட்டம் மூலகங்கள் என்று சொல்லுகின்ற சந்தர்ப்பத்தில் நாங்கள் நேரடியாக காபனை சொல்ல மாட்டோம். காபன் எங்களுடைய நான்காம் கூட்டம் மூலகமாக இருந்தால் கூட அது வந்து மின்னை கடத்துகின்ற ஒரு திரவியமாக நாங்கள் கொள்கின்றோம். ஆக நான்காம் கூட்டம் மூலகத்தில் சிலிக்கன், ஜெர்மானியம் போன்ற பளிங்குருவான நான்காம் கூட்டம் மூலகங்களை நாங்கள் மின் குறை கடத்திகளுக்கு உதாரணங்களாக சொல்லுவோம். இந்த நான்காம் கூட்டம் மூலகங்களும் சிலிக்கனை எடுத்துக்கொண்டாலும் நான்காம் கூட்டம் மூலகம் ஈட்டோட்டு இலத்திரங்களின் எண்ணிக்கை நான்காக காணப்படுகின்றது. இந்த நான்காக காணப்படுகின்ற ஈட்டோட்டு இலத்திரங்களோடு இன்னொரு சிலிக்கன் சேர்ந்த போது அதுவும் ஒரு பங்கீட்டு வலு பிணைப்பாக இருந்தாலும் அது ஒரு நலிவான பிணைப்பாக காணப்படுகின்றது. இந்த நலிவான பிணைப்புகள் அறை வெப்பநிலையில் வெப்பம் கிடைக்கும் போது, அறை வெப்பநிலையில கூட வெப்பம் கிடைக்கின்ற சந்தர்ப்பத்தில் மாணவர்களே, பிணைப்புகள் வந்து என்ன செய்யும், உடைக்கப்பட்டு சுயாதீன இலத்திரங்கள் விடுவிக்கப்படலாம். சரியோ? இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா அறை வெப்பநிலைன்னு சொல்லுகின்ற போது அந்த அறை வெப்பநிலையிலேயே இந்த திரவியங்கள் வந்து ஹீட் ஆகலாம். அப்ப அவ்வாறு ஹீட் ஆகின்ற போது அந்த சுயாதீன இலத்திரங்களுக்கான வாய்ப்பு உருவாகின்றது. அந்த சுயாதீன இலத்திரங்கள் உருவாகின்ற போது என்ன நடக்க போது, மின்னானது கடத்தப்படுகின்றது. அவ்வாறு பிணைப்பு உருவாகின்ற போது, உடைக்கப்படுகின்ற போது, பிணைப்பில இலத்திரங்கள் இணைந்திருந்த இடத்துல வந்து என்ன இருக்க போது, ஒரு வெற்றிடம் ஒன்று உருவாகப்படுகின்றது. அந்த வெற்றிடத்தை நாங்கள் மாணவர்களை சொல்லுவோம் துளைகள், துளை என்று சொல்லி சொல்லுவோம். இலத்திரன் இருந்த இடத்த இப்ப இலத்திரன் இல்ல, ஆகவே அந்த இடத்தை நாங்கள் துளை என்று சொல்லி சொல்லுவோம். அந்த துளை என்று சொல்லப்படுகின்ற விடயமானது நேரேற்றத்துக்கு ஒத்ததாக இருக்கும். அதாவது துளை ஒன்று காணப்படுது என்று சொல்லி நாங்கள் இனம் கண்டுகொண்டோம் என்றால், அதில் அந்த இடத்துல நாங்கள் நேரேற்றம் காணப்படுது என்று சொல்லி கருதி கொள்ளலாம். நேரேற்றம் ஒத்தது தன்மையை கொண்டிருக்கும், நேரேற்றத்துக்கு ஒத்த தன்மையை கொண்டிருக்கும். ஆம் மாணவர்களே, குறை கடத்திகளை நாங்கள் இரண்டு வகையாக பாகுபடுத்துவோம். ஒன்று உள்ளீட்டு குறைகடத்திகள், அடுத்து வெளியீட்டு குறைகடத்திகள். அதாவது உள்ளீட்டு குறைகடத்திகள், வெளியீட்டு குறைகடத்திகள் என்று சொல்லி நாங்கள் உள்ளீட்டு குறைகடத்திகளை இரண்டாக பிரிக்கின்றோம். இந்த உள்ளீட்டு குறைகடத்திகள் என்று சொல்லுகின்ற சந்தர்ப்பத்தில் எங்களுக்கு தெரியும் தூய நாலாம் கூட்ட மூலகங்களை நாங்கள் நேரடியாக சொல்லலாம். இந்த தூய நாலாங்கூட்ட மூலகங்கள் சொல்லுகின்ற போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சிலிக்கன், ஜெர்மானியம் போன்ற மூலகங்களை நாங்கள் உள்ளீட்டு குறைகடத்திக்கு உதாரணங்களாக சொல்லுவோம். இந்த உள்ளீட்டு குறைகடத்திகள் இந்த வெப்பநிலை கூடும் போது பிணைப்பில் உள்ள இலத்திரங்கள் வெளியேற்றப்பட அவ்விடத்தில் ஓர் ஏற்றம் கொண்ட துளை உருவாகும். இலத்திரன் துளையோட்டம் காரணமாக மின் பாயும். அதாவது ஒரு இடத்துல வந்து துளை ஒன்று ஏற்படுமா இருந்தா அங்க அந்த துளையை நோக்கி நேரேற்றத்தை கொண்டு எதிரேற்றம் என்ன செய்யும், கவரப்படும். அந்த நேரேற்றம் இருக்கிற இடத்தை நோக்கி இந்த இலத்திரன் என்ன செய்யும், கவரப்படுகின்ற போது அங்க மின்னோட்டம் பாய்கின்ற வாய்ப்பு உருவாகின்றது. அப்ப துளை உருவாகின்ற போது, துளைகள் உருவாகின்ற சந்தர்ப்பத்தில் அந்த துளைகள் இருக்கின்ற திசையை நோக்கி என்னென்னக்க போது இந்த இலத்திரன்கள் பாயப்போகின்றது. அவ்வாறு இலத்திரன்கள் பாய்கின்ற போது மின்னானது கடத்தப்படுகின்றது. ஆகிய மாணவர்களே, இயற்கையான சிலிக்கன், ஜெர்மானியம் போன்ற தூய குறைகடத்திகள் வந்து நாங்கள் உள்ளீட்டு குறைகடத்திகள் என்று சொல்லி சொல்வோம். ஒரு கடத்தி குறைகடத்தியின் வெப்பநிலை அதிகரிக்கையில், ஒரு கடத்தியின் அதாவது குறைகடத்தியின் வெப்பநிலை அதிகரிக்கையில் ஒரு மின்னை கடத்தும் ஆற்றல் பெருமாக இருந்தாத நாங்க உள்ளீட்டு குறைகடத்திகள் என்று சொல்லி சொல்லுவோம். ஆகவே மாணவர்கள், குறைகடத்திகளில் வெப்பநிலை அதிகரிக்கையில் பிணைப்புகள் கூடுதலாக உடைந்து துளைகளும் சுயாதீன இலத்திரன்களும் அதிகரிப்பதனால் தடைத்திறன் குறைந்து மின்கடத்தாறு அதிகரிக்கும். அதாவது அதில் இருக்கக்கூடிய தடை வந்து வெப்பநிலை காரணமாக தடை இலது குறையப்படுது, இலை துளைகள் உருவாகின்றது. துளைகள் உருவாகின்ற போது சுயாதீன இலத்திரன்கள் என்ன செய்ய போகுது, பாயப்போகின்றது அல்லது அதிகரிக்கின்றது. அவ்வாறு சுயாதீன இலத்திரன்கள் அதிகரிக்கின்ற சந்தர்ப்பத்தில் அதன் தடைத்திறன் வந்து குறைகின்றது. அதாவது தடைத்திறன் குறையுது என்று சொன்ன என்ன, மின்னை கடத்துகின்ற தன்மை அதிகரிக்கின்றது. ஆகவே மாணவர்களே, உள்ளீட்டு குறைகடத்தி என்ற என்னன்னு சொல்லி இப்ப நீங்க விளங்கி கொண்டிருப்பீங்க. அடுத்ததாக பார்த்தோம்னு சொன்னா வெளியீட்டு குறைகடத்தி. இந்த வெளியீட்டு குறைகடத்தி என்று சொல்லுகின்ற சந்தர்ப்பத்தில் இது வேற ஒன்றும் புதிதாக ஒன்றும் இல்லை. நாங்கள் என்ன செய்வோம், நாங்கள் எங்களுடைய தேவைக்காக இந்த வெளியீட்டு குறைகடத்தியை உருவாக்குறோம். இந்த உள்ளீட்டு குறைகடத்தி திரவியத்தோடு வேறொரு மூலகத்தை நாங்கள் கலக்கிறோம். கலக்கிறதை நாங்க மாசுபடுத்தல் என்று சொல்லி சொல்லுவோம். சரியமானவர்களே, உள்ளீட்டு குறைகடத்தி திரவியத்தோடு, அதாவது நாங்கள் என்ன செய்யறோம், சிலிக்கன், ஜெர்மானியம் போன்ற மூலகங்களோட என்னத்தை சேர்க்க போறோம், வேற ஒரு மூலகங்களை சேர்க்க போறோம். அவ்வாறு சேர்க்கின்ற செயற்பாட்டை நாங்க மாசூட்டல் என்று சொல்லி சொல்லுவோம். அவ்வாறு மாசூட்டம் செய்வதனால இந்த காவிகளின் எண்ணிக்கை அதிகரிக்கும். சரியமானவர்களே, அதாவது காவிகளின் எண்ணிக்கை அதிகரிக்கும். அவ்வாறு காவிகளின் எண்ணிக்கை அதிகரிக்கும் போது குறைகடத்திகள் வெளியீட்டு குறைகடத்திகள் ஆகும். அவ்வாறு காவிகளின் எண்ணிக்கை அதிகரிப்பதனால உருவாகக்கூடிய குறைகடத்திகளை நாங்கள் வெளியீட்டு குறைகடத்திகள் என்று சொல்லிச்சோம். நாங்க சொன்னோம் வேறொரு மூலகத்தை சேர்க்கிறோம் அப்படின்னு நான் சொன்னேன். இந்த வேறொரு மூலகத்தை யார சேர்க்கிறோம் என்று சொல்லி சொன்னா, இந்த நாலாம் கூட்ட மூலகங்களோட மூன்றாம் கூட்ட மூலகத்தையும் அல்லது ஐந்தாம் கூட்ட மூலகத்தையும் ஏதாவது ஒன்ன சேர்க்கிறோம். சரியோ மாணவர்களே? மூன்றாம் கூட்ட மூலகம் அல்லது ஐந்தாம் கூட்ட மூலகத்தை நாங்கள் சேர்க்கிறோம். சரியா மாணவர்களே? இவ்வாறு சேர்க்கின்ற போது உருவாகக்கூடிய பிணைப்பத்தான் நாங்கள் வெளியீட்டு குறை கடத்திகள் என்று சொல்லி சொல்லுவோம். ரைட்டோ? அதன் அடிப்படையில் நாங்கள் இந்த குறைகடத்திகளையும் வெளியீட்டு குறைகடத்திகளை நாங்கள் மேலும் இரண்டு வகையாக பிரிக்க போறோம். மேலும் இரண்டு வகையாக பிரிக்க போறோம். அது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, எண்பகை குறைகடத்தி, சரியோ, எண்பகை குறைகடத்தி. இரண்டாவது பி வகை குறைகடத்தி. ஆமாணவர்களே, எண்பகை குறைகடத்தி, பி வகை குறைகடத்தி என்று சொல்லி நாங்கள் இரண்டாக பார்க்கிறோம். சரியோ? வெளியீட்டு குறைகடத்தியை நாங்கள் ரெண்டா பிரிக்கிறோம். ஒன்று என் வகை குறைகடத்தி, அடுத்து பி வகை குறைகடத்தி. ஆமாணவர்களே, என் வகை குறைகடத்தி என்றா என்னன்னு சொல்லி பார்த்தோம் என்று சொன்னா, இந்த நான்காம் கூட்ட மூலகத்தோட ஐந்தாம் கூட்ட மூலகங்கள், அதாவது ஐந்தாம் கூட்ட மூலகங்கள் என்றா மாணவர்களே உங்களுக்கு தெரியும் நன்றாக. ஐந்தாம் கூட்ட மூலகங்கள் போஸ்பரஸ், ஆசனிக் போன்ற மூலகங்களை நாங்கள் சொல்லுவோம். போஸ்பரஸ், ஆசனிக் போன்ற மூலகங்களை நாங்கள் சொல்லுவோம். இந்த ஐந்தாம் கூட்ட மூலகங்கள் ஈட்டோட்டில் வந்து ஐந்து இலத்திரன்களை கொண்டிருக்கும். ஆகவே இந்த ஐந்தாம் கூட்ட மூலகங்கள் நாலாம் கூட்ட மூலகங்களோடு சேர்ப்பதனால உருவாகக்கூடிய குறைகடத்தி வகையத்தை நாங்கள் எண்பகை குறைகடத்தி என்று சொல்லி சொல்லுவோம். இங்க பாத்தீங்கன்னு சொன்னா, ஆல்ரெடி ஏற்கனவே நாலாம் கூட்ட மூலகங்கள்ல நாலு இலத்திரன்கள் இருக்க போது, இந்த ஐந்தாம் கூட்ட மூலகங்கள்ல ஒரு இலத்திரன் இருக்க போது, எக்ஸ்ட்ராவா ஐந்து இலத்திரன் இருக்க போது. ஆகவே அங்கே நான்கு நான்கு சேர்ந்த எட்டு, எட்டை விட ஒன்று எக்ஸ்ட்ராவா இருக்க போது, அவர் வந்து அங்க சுயாதீனமாக இருக்க போறார். ஆகவே இவர் என்ன செய்ய போறார், அணுக்கள் இலத்திரன்களை கடத்த போறார். அவ்வாறு கடத்துவதனால உருவாகக்கூடியதை தான் நாங்க எண்பகை குறைகடத்தி என்று சொல்லி சொல்லுவோம். ஆம், இங்க வெப்பமேற்றப்பட்ட நிலையில் எண்பகை குறைகடத்தியில் சுயாதீன இலத்திரங்களின் எண்ணிக்கை துளைகளின் எண்ணிக்கையிலும் அதிகமாக காணப்படும். ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க மாணவர்களே, ஏற்கனவே நான் விஷயத்தை சொன்னேன், நாலாம் கூட்டம் மூலகத்தில் நான்கு இலத்திரங்கள் காணப்படுது, ஐந்தாம் கூட்டம் மூலகத்தில் ஈட்டோட்டில் ஐந்து இலத்திரங்கள் காணப்படுது. அப்ப நாங்கள் அது ரெண்டு பிணைப்பில் உருவாயிச்சுன்னு சொன்னா நான்கு நான்கு மெட்டாயிடும், ஒரு இலத்திரன் எக்ஸ்ட்ராவாக இருக்க போதும். அதுதான் நாங்கள் இங்கே சொல்ல போறோம். வெப்பமேற்றப்பட்ட நிலையில் எண்பகை குறைகடத்தியில் சுயாதீன இலத்திரங்களின் எண்ணிக்கை துளைகளின் எண்ணிக்கையிலும் அதிகமாக காணப்படும். ஆகவே எண்பகை குறைகடத்தியில் பெரும்பாலான மின்காவி இலத்திரன்கள் காணப்படும். பெரும்பாலான மின்காவி இலத்திரன்கள் காணப்படும். ஞாபகம் வச்சுக் கொள்ளுங்க மாணவர்களே, எண்பகை குறைகடத்திலே எவ்வகையான இலத்திரங்கள் காணப்படக்கூடியது, மின்காவி இலத்திரங்கள் காணப்படக்கூடிய. ஆகவே எண்பகை குறைகடத்தியை பற்றிய தெளிவு பெற்றிருப்பீர்கள் என்று நம்புகின்றேன். அதனைத் தொடர்ந்து நாங்கள் பி வகை குறைகடத்தி என்னன்னு சொல்லி பார்ப்போம். இங்கு நான்காம் கூட்ட மூலகம், இந்த நான்காம் கூட்ட மூலகங்களோட யாரை சேர்க்க போறோம்னு சொன்னா, மூன்றாம் கூட்ட மூலகங்கள். சரியோ? அவை மாணவர்களே உங்களுக்கு மூன்றாம் கூட்ட மூலகங்கள் என்னன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். போரன், அலுமினியம், கலீலியம் போன்ற பதார்த்தங்களை நாங்க மூன்றாம் கூட்ட மூலகங்கள்னு சொல்லி சொல்லுவோம். ஆகவே மாணவர்களே, இந்த மூன்றாம் கூட்ட மூலகங்களில் நான்காம் கூட்ட மூலகங்களும் சேருகின்ற போது அங்க பாத்தீங்கன்னு சொன்னா, ஒரு துளை காணப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. ஒரு துளை காணப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அதாவது மாணவர்களே, இந்த நாலாம் கூட்ட மூலகத்தில் ஈட்டோட்டில் இருக்கக்கூடிய இலத்திரங்களின் எண்ணிக்கை நான்கு, மூன்றாம் கூட்ட மூலகத்தில் இருக்கக்கூடிய ஈட்டோட்டு இலத்திரங்களின் எண்ணிக்கை மூன்று, நான்கு மூன்றும் நான்கு இலத்திரங்களும் மூன்று இலத்திரங்களும் சேர்ந்தா ஏழு. ஆகவே ஈட்டோட்டு இலத்திரன் பூர்த்தி அடைகிறதுக்கு எட்டு வேண்டும். ஆக மொத்தத்தில் அங்க ஒரு நேரேற்றத்துக்குரிய இடைவெளி ஒன்று காணப்படுகின்றது. நேரேற்றத்தை கொண்ட ஒரு இடைவெளி ஒன்று காணப்படுகின்றது. அந்த இடைவெளியத்தை நாங்கள் ஆல்ரெடி சொன்னோம், துளை. ஆகவே மாணவர்களே, நாலாம் கூட்டம் மூலகங்களுடன் மூன்றாம் கூட்டம் மூலகங்களை மாசாக்கம் செய்வதனால் உருவாகக்கூடிய குறைகடத்தி வகை என்னன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, அது நாங்க பி வகை குறைகடத்தி என்று சொல்லி சொல்லுவோம். ரைட். அதாவது வெப்பமேற்றப்பட்ட நிலையில் பி வகை குறைகடத்தியில் துளைகளின் எண்ணிக்கை சுயாதீன இலத்திரங்களின் எண்ணிக்கையிலும் அதிகமாகும். உங்களுக்கே தெரியும், இலத்திரங்களின் எண்ணிக்கை மொத்தம் ஈட்டோட்டு இலத்திரங்களின் எண்ணிக்கை இருக்கவனும் எட்டு, ஆனா இருக்குது ஏழு. ஆகவே அங்கே ஒருத்தர் குறைகிறார். அது யாருக்குரியவராக இருப்பார்? அது நேரேற்றத்தை கொண்டதாக இருக்கக்கூடியதாண்டு நாங்கள் ஊகிக்க முடியும். ஆகவே நேரேற்றம் இருக்கக்கூடிய இடத்துக்கு தான் என்ன செய்யும், மறையேற்றம் கவரப்படும். அவ்வாறு கவருகின்ற போது அங்க மின்னானது பாயும். அவை நேரேற்ற இயல்பை கொண்டிருக்கும், ஒத்ததாக இருக்கும் என்று சொல்லி நாங்கள் கருதுகின்ற சந்தர்ப்பத்தில் அதை நாங்கள் துளைகள் என்று சொல்லுவோம். ஆகவே ஒப்பீட்டளவில் துளைகளின் எண்ணிக்கை அதிகமாக காணப்படுகின்றது. ஆகவே பி வகை குறைகடத்தியில் பெரும்பாலான மின்காவி யாராயிருப்பாங்க? துளைகளாக இருப்பாங்க. அப்ப மாணவர்களை பார்த்துக் கொள்ளுங்க, ஒப்பிட்டு பார்த்துக் கொள்ளுங்க. என் வகை குறைகடத்தியில மின்காவிகள் யாராயிருக்கிறாங்க? இலத்திரன்களாக காணப்படுது. பி வகை குறைகடத்தியில மின்காவிகள் யாராயிருக்கிறாங்க? துளைகளாக காணப்படுகின்றது. ஆகவே மாணவர்களே, இப்ப உங்களுக்கு விளங்கிக் கொண்டிருப்பீர்கள் என் வகை குறைகடத்தி பி வகை குறைகடத்தி என்றால் என்ன என்பது. மாணவர்களே, இதுவரையும் பார்த்தோம் என் வகை குறைகடத்தி பி வகை குறைகடத்தி. இப்பொழுது நாங்கள் இந்த இரண்டு வகையான குறைகடத்திகளையும் ஒன்றோடு ஒன்று சேர்க்கின்ற போது, அதாவது என் வகை குறைகடத்தியையும் பி வகை குறைகடத்தியையும் இணைப்பதனால நாங்கள் என்ன வரும், அதாவது பி அந்த உருவாகின்ற சந்திப்பை நாங்கள் சந்தி என்று சொல்லி சொல்லுவோம். பி வகை குறைகடத்தியோடு என் வகை குறைகடத்தியை நாங்கள் சேர்க்கின்ற சந்தர்ப்பத்தில் உருவாகக்கூடியதை நாங்கள் பி என் சந்தி என்று சொல்லி சொல்லுவோம். இங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த சந்தி பகுதியில பி ல இருக்கக்கூடியது யார் இருப்பாங்க? துளைகள் இருக்கு. என்ல யார் இருப்பாங்க? இலத்திரன்கள் இருக்கு. அப்ப இலத்திரன்களும் துளைகளும் ஒன்றை ஒன்று என்ன செய்யும்? கவரும். ஆகவே இந்த பி வகையில இருக்கக்கூடிய துளைகளும் என் வகையில் இருக்கக்கூடிய துளைகளும் சமனாக காணப்படும் சந்தர்ப்பத்தில் அந்த பிரதேசத்தை நாங்கள் பரிதாக்கட் பிரதேசம் என்று சொல்லி சொல்லுவோம். அதாவது பி வகையில் இருக்கக்கூடிய துளைகளின் எண்ணிக்கையும் என் வகை குறைகடத்தியில் இருக்கக்கூடிய இலத்திரங்களின் எண்ணிக்கையும் சமனாக காணப்படுகின்ற போது அந்த காணப்படும் சந்தர்ப்பத்தில் அந்த இரண்டு சந்திப்புகளுக்கும் இடையில இருக்கக்கூடிய பகுதியை நாங்கள் பரிதாக்கட் பிரதேசம் என்று சொல்லி சொல்லுவோம். இதனால இலத்திரங்களினதும் துளைகளினதும் ஓட்டம் தடைப்பட்டு தடுப்பு அழுத்தம் உருவாகும். சரியா மாணவர்களே? இதனால இலத்திரங்களின் ஓட்டம் தடைப்பட்டு தடுப்பழுத்தம் உருவாகும். இதன்போது சிலிக்கன்ல உருவாகக்கூடிய மின்னின்ற அளவு சைவர்தேசம் 7 வோல்டேஜ் ஆகவும், ஜெர்மானியத்தில் உருவாகக்கூடிய தடுப்பழுத்தம் காரணமாக உருவாகக்கூடிய மின்னின்ற அளவு சைவதசம் 3 வோல்ட் ஆகவும் காணப்படும். மாணவர்களே, மீண்டும் ஒரு சொல்லுகின்ற கவனித்துக் கொள்ளுங்கள். பி என் சந்தி எனப்படுவது இருவகை குறைகடத்திகளும் சந்திக்கும் இடமாகும். அதாவது பி வகை குறைகடத்தியும் என் வகை குறைகடத்தியும் சந்திக்கின்ற இடமாகும். இங்கு இலத்திரங்கள் பி பிரதேசத்தை நோக்கியும், அதாவது இலத்திரங்கள் என்ன செய்ய போது பி பிரதேசத்தை நோக்கியும், ஏனென்று சொன்னா பியில என்ன இருக்கு, ஏற்கனவே நாங்கள் பார்த்தோம் பியில வந்து துளைகள் காணப்படுது. ஆகவே இலத்திரங்கள் பி பிரதேசத்தை நோக்கியும் துளைகள் என் பிரதேசத்தை நோக்கியும், என் பிரதேசத்தில் யார் இருக்கு, மின்காவிகள் இலத்திரங்கள், ஆகவே துளைகள் என் பிரதேசத்தை நோக்கியும் பரவலடையும். அவ்வாறு இந்த பரவல் அடைகின்ற சந்தர்ப்பத்தை நாங்கள் பரிதாக்கட் பிரதேசம், சரியோ மாணவர்களே, இத்துளைகளுடன் இலத்திரங்கள் இணைந்து ஏற்ற காவிகள் அற்ற பரிதாக்கட் பிரதேசம் சந்திக்கு அண்மையில் உருவாகும். மாணவர்களை விளங்கிக் கொள்ளுங்கள், துளைகளுடன் இலத்திரங்கள் இணைந்திருக்கக்கூடிய இடத்தை நாங்கள் ஏற்றக்காவிகள் அற்ற பரிதாக்கட் பிரதேசம் என்று சொல்லி சொல்லுவோம். இந்த பரிதாக்கட் பிரதேசத்தில் இலத்திரங்களினதும் துளைகளினதும் பரிமாற்றத்தால், இலத்திரங்களும் இங்கிருந்து என்ன செய்ய போது, என் வகையிலிருந்து இலத்திரங்கள் போகும்போது பி வகையிலிருந்து துளைகள் வரப்போகுது. ஆகவே இந்த பரிமாற்றத்தினால் பி வகை பகுதி மறையாகவும் என் வகை பகுதி நேராகவும் மாற்றப்படும். ஆகவே இதை நாங்கள் பி என் சந்தியினூடாக ஓர் அழுத்த வித்தியாசம் உருவாகும். மாணவர்களே, பி என் சந்தியினூடாக ஓர் அழுத்த வித்தியாசம் உருவாகும். இந்த காரணமாக காவிகள் தள்ளப்படுவதனால சந்தியினூடாக காவிகள் பரவுதல் தடைப்படுகின்றது. காவிகள் அந்த துவாரங்களை அடைப்பதனால என்ன செய்வது, காவிகள் பரவுதல் தடைப்படுகின்றது. இங்க அதாவது பரவுதல் தடைப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் தடுப்பு அழுத்தம் ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்தும். தடுப்பு அழுத்தம் ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்தும். இவ் அழுத்த வித்தியாசமானது இந்த நாங்கள் ஏற்கனவே கூறப்பட்ட அந்த மூலகங்களை பொறுத்து வேறுபடுகின்றது. சிலிக்கனின் ஊடாக தடுப்பு அழுத்தம் பிரயோகிக்கப்படுகின்ற போது மின்னழுத்தமானது 0.7 வோல்டேஜ் ஆகவும், ஜெர்மானியத்தின் மூலம் இந்த தடுப்பு அழுத்தம் உருவாகின்ற சந்தர்ப்பத்தில் 0.3 வோல்டேஜ் ஆகவும் காணப்படுகின்றது. மாணவர்களே, இந்த பிஎன் சந்தி கோடல் அடுத்த பகுதியாக நாங்கள் பார்த்துக் கொள்கின்றோம். பிஎன் சந்தி கோடல், சரியா மாணவர்களே, இதன் சாதாரணமாக நீங்கள் இந்த பிஎன் சந்தி கோடல் இந்த பரிதாக்கட் பிரதேசம் எல்லாம் ஒன்று நீங்க சரியாக நான் படிப்புகிறதா இருந்தாலும் சரி, இல்ல மத்திய ஆசிரியர்கள் கற்பித்து தருவதா இருந்தாலும் சரி, சரியான விளக்கமாயிருந்தா ஒன்று பிளாக் போர்ட்லயாவது அல்லது டிஜிட்டல் போர்ட்லயாவது நாங்கள் இதுகளை வடிவாக வரைந்து காட்ட வேண்டும். அப்பதான் உங்களுக்கு சார் என்ன சொல்றார் என்றது புரிந்து கொள்ள முடியும். இந்த வாய்மொழி மூலமாக விளங்கப்படுத்துகின்ற போது கொஞ்சம் புரிந்து கொள்வது கடினமாகத்தான் இருக்கும். ஆகவே நீங்கள் கற்கின்ற போது இந்த பாட புத்தகங்களில் உங்களுக்கு தெளிவான பகுதி படங்கள் போட்டு காட்டப்பட்டிருக்கின்றது. அதை நீங்கள் பார்த்து வடிவாக புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த பிஎன் சந்தியின் பின்முக கோடல், அதாவது பி வகை பகுதிக்கு மறை அழுத்தமும் என் வகை பகுதிக்கு நேர் அழுத்தமும் தொடுத்தல் பின்முக கோடல் தொடுப்பு எனப்படும். அதாவது மாணவர்களை, இந்த பிஎன் சந்தி என்று சொல்லப்படுகின்ற இந்த டயோட்டுக்கு இருவாய்க்கு நாங்கள் மின்னை தொடுக்கின்ற போது பி வகை பகுதி பி பிளஸ் ஹோல் துளை இருக்கக்கூடிய பகுதிக்கு நாங்கள் மறையையும், நெகட்டிவ் எலக்ட்ரான் இருக்கக்கூடிய பகுதிக்கு நாங்கள் நேரையும் தொடுக்கின்ற போது, மின் பேட்டரியை மின்கலத்தை இணைக்கின்ற போது அதில் உருவாகக்கூடிய கோடலை நாங்கள் பின்முக கோடல் தொடுப்பு, பின்முக கோடல் என்று சொல்லுவோம். அதாவது பி வகை பகுதியில் உள்ள துளைகள் மறை அழுத்தத்தாலும் என் வகை பகுதியில் உள்ள இலத்திரங்கள் நேர் அழுத்தத்தின் மூலமும் மேலும் கவரப்படுவதனால் பரிதாக்கட் பிரதேசமானது கொஞ்சம் என்ன செய்யும், பெரிதாகும். பரிதாக்கட் பிரதேசம் என்ன செய்ய போகுது, பெரிதாக போகுது. அவ்வாறு பரிதாக்கட் பிரதேசம் பெரிதாகுகின்ற போது இங்கு என்ன நடக்க போகுது, மின் பாய்தல் நடைபெறாது. பிஎன் சந்தியினூடாக ஓட்ட பாய்ச்சல் நடைபெறாது, ஏற்றக்காவிகள் பாயாது. ஓகே மாணவர்களே, அதே இது கொஞ்சம் விளங்கிக் கொள்வது கடினம், திருப்பி சொல்லுறேன். பி வகையில் உள்ள துளைகள் மறை அழுத்தத்தால், நாங்கள் பேட்டரியை பயன்படுத்தி மறை அழுத்தத்தை பி வகையோடு நாங்கள் என்ன செய்யறோம், கனெக்ட் பண்றோம், வயரை கனெக்ட் பண்றோம். அதே போல பேட்டரியில் இருக்கக்கூடிய நேர்முனையை நாங்கள் என் வகை பகுதிக்கு நாங்கள் கனெக்ட் பண்றோம். அவ்வாறு கனெக்ட் படுகின்ற போது, அதாவது ஆல்ரெடி இந்த ஹோலோட நாங்கள் பேட்டரி மறையை இலத்திரங்களை சேர்க்கின்ற போது, அங்கால இருக்கக்கூடிய இலத்திரங்களோட பிளஸ்ஸை நாங்கள் சேர்க்கின்ற போதும் என்ன செய்ய போது, இவைகள் ரெண்டும் என்ன செய்ய போது, பேட்டரியில கூடிய இலத்திரங்கள் அந்த துவாரங்களையும் துளைகளையும், பேட்டரியில இருக்கக்கூடிய துளைகள் அந்த இலத்திரங்களையும் கவருகின்ற தன்மை இருப்பதனால வரிதாக்கட் பிரதேசத்தின் அளவு வந்து பெரிய விரிவடையக்கூடியதாக இருக்கும். அவ்வாறு விரிவடைகின்ற சந்தர்ப்பத்தில் மின் ஓட்டமானது பாய்வது தடைப்பட வாய்ப்பிருக்கின்றது. அடுத்து பார்த்தோம்னு சொன்னால் மாணவர்களே, இந்த பிஎன் முன்முகக்கோடல், பிஎன் சந்தியின் முன்முகக்கோடல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்ன மாணவர்களே, பி வகை பகுதிக்கு நேர் அழுத்தமும், அதாவது ஆல்ரெடி இருக்கக்கூடிய அந்த துவார பகுதிக்கு நாங்கள் என்னத்தை கொடுக்கிறோம், துளைகள் உள்ள பகுதிக்கு நாங்கள் நேர்முனையையும், இலத்திரங்கள் இருக்கக்கூடிய அந்த பிஎன் சந்தியின் பகுதிக்கு என் பகுதிக்கு வந்து நாங்கள் மறையையும். சரி, பி வகை பகுதியில் உள்ள துளைகள் நேர் அழுத்தத்தாலும், என் பகுதி வகை பகுதியில் உள்ள இலத்திரங்கள் மறை அழுத்தத்தின் மூலமும் சந்தியை நோக்கி தள்ளப்படுவதனால், பட் நாங்க என்ன செய்யறோம், அதாவது ரெண்டு பக்கத்தாலும் நாங்க ஒரே ஏற்றத்தை நாங்க என்ன செய்யறோம், பயன்படுத்தி ரெண்டு பேரையும் நாங்க பிரஸ் பண்றோம். அவ்வாறு பிரஸ் பண்ணுகின்ற போது என்ன செய்யும், இந்த வருதாக பிரதேசம் வந்து சின்னதாக மாறும், சிறியதாக மாறும். இந்த சந்திக்கு குறுக்கேயான தடுப்பு அழுத்தத்தில் கூடிய அழுத்தம் புறத்தே பிரயோகிக்கப்படுவதனால் சந்தியினூடாக ஏற்றக்காவிகள் என்ன செய்யும், பாயும். அதாவது நாங்கள் பின்னால இருந்து பின்பக்கத்தால வந்து என்ன பேட்டரிய கனெக்ட் பண்ணி பின்பக்கத்தால ஹோலையும் இலத்திரங்களையும் என்ன செய்யறோம், தள்ளுறோம், ஒன்றை ஒன்று கிட்ட போன்னு சொல்லி தள்ளுறோம். அவ்வாறு கிட்ட போன்னு சொல்லி தள்ளுற செயற்பாடுத்தை நாங்க என்னன்னு சொல்றோம், முன்முகக்கோடல், பிஎன் சந்தியின் முன்முகக்கோடல் சொல்லி சொல்லுவோம். இந்த பிஎன் சந்தியின் முன்முகக்கோடலின் சந்திக்கின்ற போது என்ன நடக்க போது, இந்த மின்னோட்டமானது பாயும். ஆமானவர்களே, அவே பிஎன் சந்தியின் முன்முகக்கோடல் பற்றி பார்த்தீங்க. அடுத்ததாக பார்க்க இருக்கின்றோம் இருவாயிகளின் வகைகள். ஏன்னு சொன்னால் மாணவர்களே, எனக்கு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய நேரத்துக்கு நான் எனக்கு குறைந்த அளவு விடயங்களையாவது எவ்வாறாவது கொடுத்துடணும் அப்படி என்ற ஆர்வத்தோடு வந்திருக்கின்றேன். அந்த வகையில் பிஎன் சந்தி இருவாயு வகைகளை நாங்கள் பார்ப்போம். இருவாயு வகைகளை நாங்கள் பார்க்கின்ற போது பளிங்கு இருவாயு அப்படின்னு சொல்லுகின்ற போது, நாங்கள் ஆல்ரெடி சொன்ன விஷயம் தான் என்ன, பிஎன் சந்தி, அதாவது செலேனியம் எனும் குறை கடத்தியினால் ஆக்கப்பட்டது மிக சிறிய மின்னை செல்லவிடக்கூடிய கடத்திய நாங்கள் பளிங்கு இருவாயி அல்லது புள்ளி இருவாயி என்று சொல்லி நாங்கள் சொல்லுவோம். சரியா மாணவர்களே, புள்ளி தொடுகை அல்லது புள்ளி பளிங்கு இருவாயி என்று சொல்கின்ற போது பிஎன் சந்தியின் ஊடாக, அதாவது பிஎன் சந்தி என்று சொல்கின்ற போது செலேனியம் என்று சொல்லப்படுகின்ற குறை கடத்தியினால் ஆக்கப்பட்ட மிகஸ் ஆக்கப்பட்டிருக்கக்கூடிய இருவாயு வந்து மிக சிறிய மின்னோட்டத்தை மட்டுமே செல்லவிடும். அதனால நாங்கள் அதை நாங்கள் பளிங்கு இருவாயி என்று சொல்லி சொல்லுவோம். அடுத்து பார்த்தோம்னு சொன்ன மாணவர்களே, இருவாயின் வகைகளில் நாங்கள் செனர் இருவாயி, மாணவர்களே செனர் இருவாயி என்று சொல்கின்ற போது முன்முகக்கோடலில் சாதாரண இருவாயு போல தொழிற்படும். அதாவது முன்முகக்கோடல் என்று சொல்கின்ற போது என்ன, நாங்கள் மின்னை கடத்தாது என்று சொல்லி பார்த்தோம். இணைக்கும் போது குறித்த மின்னழுத்தம் அதிகரிக்கும் போதும் செனர் உடைவு ஏற்படும், இதனால் இருவாயி தொழிற்படாது, மின்னை கடத்தாது என்று சொல்லி பார்த்தோம். அடுத்ததாக பார்த்தோம்னு சொன்னா ஒளி இருவாயி. இந்த ஒளி இருவாயு என்று சொல்லுகின்ற சந்தர்ப்பத்தில் மாணவர்களை நாங்கள் கட்மியம் சல்பைட்டினால் ஆக்கப்பட்டிருக்கக்கூடிய இருவாயை நாங்க சொல்லுவோம். இது வந்து பின்முக கோடலில் தொழிற்படும், அதாவது ஒளிவீர்வாயு வந்து பின்முக கோடலினால மின்னை என்ன செய்யும், கடத்த வாய்ப்பு இருக்கின்றது. அடுத்து பார்த்தோம்னு சொன்னா ஒளி காலும் இருவாயி, அதாவது ஒளியை வெளிவிடக்கூடிய இருவாயை நாங்க ஒளி காலும் இருவாயி என்று சொல்லி சொல்லுவோம். இது வந்து முன்முக கோடலில் தொழிற்படும், முன்முக கோடலில் தொழிற்படும், அதாவது நாங்க மின்னை சரியான முறையில் இணைப்பதன் ஊடாக என்ன செய்யலாம், முன்முக கோடலை உருவாக்கலாம். தொழிற்பட மிக குறைந்த மின்னோட்டம் போதுமானது. பதார்த்தங்களுக்கு ஏற்ப வெவ்வேறு ஒளியை காலலாக்கும், அதாவது ஒவ்வொரு என்னென்ன பதார்த்தம் இருக்கின்றதோ அதுக்கேற்ற வகையில என்ன செய்யும், ஒளியே வெளிவிடும். நீங்கள் சாதாரணமாக இருவாய் என்று ஒளி காலும் இருவாய் என்று சொல்லுகின்ற போது நீங்கள் எல்லாருமே அவதானிச்சிருப்பீங்க, எல்இடி பல்ப்ஸ், அதை தான் நாங்கள் ஒளி காலும் இருவாய்க்கு உதாரணங்களாக சொல்லுவோம். அது நீங்கள் இந்த எல்இடி பல்ப்ஸ் நீங்க பார்த்துருக்கலாம், பல நிறங்கள் அஞ்சு நிறங்கள்ல பல வர்ணங்கள்ல காணப்படும். அதுல நாங்க பச்சை, செம்மஞ்சள், மஞ்சள், சிவப்பு, நீலம் போன்றவற்றை நாங்க சொல்லக்கூடியதாக இருக்கும். இந்த ஒவ்வொரு நிறங்களை கொண்ட இந்த எல்இடி பல்ப்ஸ் ஆனது ஒவ்வொரு பதார்த்தங்களினால ஆக்கப்பட்டிருக்கக்கூடியதாக இருக்கு. ஆகவே மாணவர்களே, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான பதார்த்தங்கள் ஆக்கப்பட்டிருப்பதனால மாணவர்களே, அவை ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வகையான அளவு மின்னோட்டமானது வழங்குவதன் ஊடாக அந்த இதை நாங்கள் ஒளிரச் செய்யக்கூடியதாக இருக்கு. மாணவர்களே, அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னன்னு சொன்னா, பி என் சந்தி இருவாயு என்று சொல்லி உண்டோம். இந்த பி என் சந்தி இருவாயு நீங்கள் எவ்வாறு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா, அதை எப்படி அடையாளம் காண்றதுன்றதை நாங்கள் இப்ப பார்த்தோம்னு சொன்னா, கருமை நிறமுள்ள உருளை வடிவான அமைப்பு. இப்ப நீங்க எலக்ட்ரானிக் ஐட்டங்கள் வேண்டுகின்ற போது அல்லது வீடுகளில் இருக்கக்கூடிய பழைய மின் சாதனங்களை எடுத்து பார்க்கின்ற போது அல்லது வீட்டில் உடைந்த பழுதான் போன இந்த ரேடியோக்கள் அதுகளை எடுத்து பார்க்கின்ற போது கலட்டி பார்த்தீங்கன்னு சொன்னா, அதில் இருக்கக்கூடிய கருமை நிறமுள்ள உருளை வடிவான அமைப்பாக இந்த பி என் சந்தி இருவாயு காணப்படும். இந்த இருவாயில வெள்ளை அல்லது வெள்ளி கோட்டு வளையம் கதவுட்டாக காணப்படும். அதுல நீங்க எது நீங்க கதவுட்டு எது அணுவட்டுன்னு சொல்லி பார்க்கின்ற போது என்ன செய்யும், கடினம். ஆகவே அந்த இடத்துல நீங்க அவதானிக்கிறதுக்கு இந்த நிறத்தை வெள்ளை அல்லது வெள்ளி கோட்டு வளையம் ஒன்று காணப்படும். அவ்வாறு வெள்ளி கோட்டு வளையம் எங்க காணப்படுதோ அது அந்த இடம் தான் என்ன இருக்கும், கதவுட்டாக காணப்படும். அல்லது சில நேரத்தில் இது எவ்வளவு பவரேஜ் கொண்டதுன்னு சொல்லி பார்க்கலாம். நீங்க அதுல எண் உருளையில எண் அச்சிடப்பட்டிருக்கும், பொறிக்கப்பட்டிருக்கும், 5 வோல்டேஜ், 3 வோல்டேஜ், 1.5, 10.2, அவ்வாறு அது இந்த தன்மை கொடுக்கப்பட்டிருக்கும். ஆகவே நீங்க மாணவர்களை பார்க்கலாம், இந்த இருவாயு என்ன செய்யும் சொன்னா, ஒரு திசையில மட்டும்தான் மின்னை செலுத்தும். நான் ஏற்கனவே சொன்ன இந்த ஒரு திசையில மட்டும் மின்னை செலுத்துகின்ற போது நீங்கள் பார்க்கலாம் என்ன, இந்த இருவாயு என்று சொல்ல ஒளிகாலம் இருவாயு பார்த்தோம் தானே, ஏற்கனவே சொன்ன ஒளிகாலம் இருவாயு மின்னைக்கு செல்ல விடும் என்று. அந்த இருவாயு எல்இடி பல்ப் நீங்க நேர்மறை மின்கலத்தோடு தொடுக்கின்ற போது நேர்மறையாக நீங்கள் மாறி தொடுத்தீங்கன்னு சொன்னா அது ஒளியை வெளிவிடாது. சரியான முறையில் நீங்க தொடுத்தா மட்டும்தான் என்ன செய்யும், ஒளியை வெளிவிடும் தன்மை கொண்டது. ரைட்டோ, இந்த இருவாயுகளை நாங்க என்னத்துக்கு பயன்படுத்துறோம் அப்படின்னு சொன்னா, மின்னோட்டத்தை சீராக்குவதற்கு நாங்கள் பயன்படுத்துறோம். மின்னோட்டத்தை சீராக்குவதற்கு பயன்படுத்துறோம், அதாவது ஆடல் ஓட்டம், ஆடல் ஓட்டமாக வருகின்றது, அதாவது ஆடல் ஓட்டமாக வருகின்ற மின் என்று ஆடல் ஓட்டம் மின் என்று சொல்கின்ற போது இந்த மின்னின்ற திசை வந்து ஆவர்த்தனமாக மாற்றிக்கொண்டு சுற்றில் பாயும் ஓட்டம். சரியா, ஒரு நேரம் கூடும் குறையும், கூடும் குறையும், அப்படி ஒரே அளவில். சாதாரணமாக அந்த ஆடல் ஓட்டத்துக்கு நீங்க வேணும்னு சொன்னா, சைக்கிள் டைனமோ நீங்க சுத்துகின்ற போது வேகமா சுத்தினீங்கன்னா அந்த டைனமோ ஒளிருகின்ற வேகத்தை நீங்க பார்க்கலாம். மன்னிக்கணும், டைனமோ ஹெட்லைட் ஒளிருகின்ற வேகத்தை பிரகாசத்தை பார்த்தீங்கன்னா பிரகாசமா இருக்கு. நீங்க சுத்துற வேகத்தை குறைக்க அந்த பிரகாசம் குறையும். அப்ப நீங்க வேகமா சுத்தும் போது கூடிய மின்னோட்டம் கூடும் பிரபிக்கப்படும், மெதுவாக சுத்துகின்ற போது கொஞ்சம் மின்னோட்டம் பிரபிக்கும். இந்த மின்னோட்டம் கூடி குறைகின்ற போது எங்களுடைய மின் சாதனங்கள் என்ன செய்யும், பழுதடைய வாய்ப்பு இருக்கின்றது. இந்த மின் சாதனங்களை நாங்கள் என்ன செய்யலாம், பழுதடையாமல் இருக்கிறதுக்கு இந்த ஆடலோட்ட மின்ன நாங்க என்ன செய்யணும், நேரோட்டமாக மாற்றணும். டிசி டைரக்ட் கரண்ட் நேரோட்டமாக நாங்கள் மாற்றணும். அதாவது டிசி என்று சொல்லுகின்ற போது மின்னானது ஒரே திசையில, சரியா, ஒரே திசையில பயணிக்கக்கூடிய ஓட்டத்தை நாங்க நேரோட்ட மின் சொல்லி சொல்லுவோம். சரியா, இந்த நேரோட்ட மின்னுக்கு நாங்க உதாரணமாக நாங்க சொல்லலாம் என்ன, மின்கலங்கள் இருக்கக்கூடிய மின்னோட்டத்தை நாங்க நேரோட்ட மின்னுக்கு நாங்க உதாரணமாக சொல்லலாம், ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்க. சில நேரத்தில் எங்களுக்கு வீட்டுக்கு வருகின்ற கரண்ட் கூட ஆடலோட்டத்தில் வரலாம், எல்லா சந்தர்ப்பத்திலும் இல்லை. இந்த ஏதாவது இலத்திரனியல் அவங்களுடைய மின்சாதனங்கள் ஏற்படுகின்ற கோளாறு காரணமாக இந்த ஆடலோட்ட மின் வரலாம், மின்சார சபையினால் வழங்கப்படுகிற. ஆனால் மின்கலங்கள் இருக்கக்கூடிய மின்னானது ஆடலோட்டம் அல்ல, நேரோட்ட மின்னாக காணப்படும். அப்ப எங்களுடைய பாவனைக்கு நாங்கள் எப்பவுமே நேரோட்ட மின்னை பயன்படுத்துவதன் ஊடாக எங்களுடைய மின் சாதனங்களை இலத்திரனியல் சாதனங்களை நாங்கள் என்ன செய்யலாம், பாதுகாத்துக் கொள்ள முடியும். அவை எங்களுடைய நேரோட்டம் நாளாந்த பாவனைக்கு என்ன தேவை, இலத்திரனியல் சாதனங்கள் வேலை செய்யணுமா இருந்தா ஆடலோட்ட மின் பயன்படுத்தப்பட மாட்டாது, நேரோட்டம் தான் பயன்படுத்தப்படணும். சரியோ, எல்லா இலத்திரனியலும் செய்தி கடத்தப்படுவதற்கு நேரோட்ட மின் தான் பயன்படுத்தப்படும். ஆகவே எங்களுடைய ஆடலோட்ட மின்ன நாங்க என்ன செய்யணும், நேரோட்டமாக மாற்றணும். இந்த நேரோட்டமாக மாற்றுவதற்கு நாங்க யாரை பயன்படுத்தணும், இருவாயியை பயன்படுத்தி மேற்கொள்ளணும். சரியோ, இந்த இருவாயிகளை பயன்படுத்தி நாங்கள் மேற்கொள்ளுகின்ற போது ஆடலோட்ட மின்னானது இரண்டு அவத்தைகள், மேல் கீழ் என்று சொல்லப்படுகின்ற இரண்டு அவத்தைகளை கொண்டிருக்கும். அதுல வந்து நாங்கள் இருவாயியை பயன்படுத்தி, ஒரு இருவாயியை பயன்படுத்தி நாங்கள் என்ன செய்யலாம், ஆடலோட்டத்தை அரை அலை சீராக்கம் என்று சொல்லி ஒரு பக்க அலைகைக்கு உருவாக்கலாம். ஒரு இருவாயியை பயன்படுத்தி மேற்கொள்ளப்படுகின்ற சீராக்கத்தை நாங்க அரை அலை சீராக்கம் என்று சொல்லி சொல்லும். ஒரே ஒரு இருவாயியை பயன்படுத்தி அந்த ஓட்டத்தை நாங்க சரி செய்வோமா இருந்தா அத என்ன செய்வோம், அரை அலை சீராக்கம் என்று சொல்லி சொல்லும். இந்த அரை அலை சீராக்கத்தை ஒப்பமாக்குவதற்கு நாங்க மீண்டும் என்ன செய்யணும், அதுக்குள்ள நாங்கள் என்ன செய்யணும், மின் பகுப்பு கொள்ளளவிய நாங்கள் என்ன செய்யணும், பயன்படுத்தணும். இந்த மின் பகுப்பு கொள்ளளவி அல்லது மின் கொள்ளளவியை நாங்கள் பயன்படுத்துவதன் ஊடாக என்ன செய்யப்படும், அந்த அரையலை சீராக்கமானது ஒரு மின்னோட்டத்தை வழங்கக்கூடியது. ஏன்னு சொன்னா கொள்ளளவி என்ன செய்யும், தற்காலிகமாக மின்னை சேமித்து வழங்கக்கூடியது. ஆகவே இந்த அரையலை சீராக்கத்தில் வருகின்ற மின்ன அது சேமித்து உடனே சடனிலியா கொடுக்கும். ரைட்டோ, இருவாய்களை பயன்படுத்தி மேற்கொள்ளப்படுகின்ற சீராக்கத்தை நாங்க முழு அலை சீராக்கம் என்று சொல்லி சொல்லும் மாணவர்களே. ஆம், இதன் ஊடாக நாங்கள் என்ன செய்கின்றோம், மின்னோட்டத்தை டிசியாக மாற்றுகின்றோம், ஆடலோட்டத்தை ஏசியை டிசியாக மாற்றுகின்றோம். மேற்படி சுற்றுவானது இந்த சீராக்கல் முழு அலை சீராக்கத்தின் ஊடாக வருகின்ற நாங்க சாதாரணமாக பயன்படுத்தலாம். கையடக்க தொலைபேசி கேமராக்கள் மின்னேட்டிகள் நாங்கள் பவர் பேக்குகள்ல பயன்படுத்தலாம். அங்க மின்மான சேமிக்கப்பட்டு என்ன செய்யப்படுது, எங்களுக்கு பயன்படுத்தக்கூடியதாக இருக்கு. இந்த இருவாய்களை நாங்க இனங்காண்றதுக்கு ஏற்கனவே சொன்ன விஷயம் தான் என்ன மாணவர்களே, இருவாயை இனங்காண்பதற்கு நிறவளையத்தை காணலாம், முடிவிடத்தை இனங்காண்வதற்கு கதோட்டும் மறை அடையாளம் காட்டப்பட்டிருக்கும். ஆகவே மாணவர்களை இருவாய்களை இனங்காண்டு நாங்கள் அதனை சரி செய்து கொள்ள முடியும். இப்ப சாதாரணமா நீங்கள் அறிந்து கொண்டிருக்கக்கூடிய விடயம் தான் மாணவர்களே, சூரிய கலங்கள் அண்மையில பிரபஞ்சமாக பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. சூரிய கலங்கள் இலங்கையின் மின்சக்தி உற்பத்தியில வந்து இந்த சூரிய கலங்களை நாங்கள் வெகுவாக பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஒரு கொள்கை ஒன்று பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கு. இந்த சூரிய கலங்களும் என்னத்தினால ஆக்கப்பட்டிருக்கு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, மாணவர்களே, பிஎன் சந்தியினால் ஆக்கப்பட்டிருக்கு. சூரிய கலமானது சூரிய கலங்களை தொடராக இணைப்பதன் ஊடாக, தொடராகவும் சமாந்தரமாகவும் இணைப்பதன் மூலம் கூடிய மின்னோட்டத்தையும் மின்னழுத்தத்தையும் பெறலாம். அதாவது சூரிய கலங்கள் வந்து என்னத்தில் இருக்கப்பட்டது, பிஎன் சந்தியினால உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய சூரிய கலங்கள். இந்த சூரிய கலங்களை நாங்கள் எல்லாத்தையும் தொடர் இணைப்பாகவும் இல்லாம, எல்லாத்தையும் சமாந்தர இணைப்பாகவும் இல்லாம, தொடரும் சமாந்தரமும் கலந்த ஒரு அம்முறையில் இணைக்கப்படுவதனால எங்களுக்கு மின் வந்து கூடுதலான மின்னை உற்பத்தி செய்யக்கூடியதாக இருக்கும். ஆமாணவர்களே, இந்த இருவாயின் சிறப்பியல்கள் என்னன்னு சொல்லி பார்க்கின்ற போது இருவாயியல் நாங்கள் பார்க்கலாம். மிக வில குறைவாக இருக்கும், குறைந்த மின்னழுத்தத்தில் இயங்கக்கூடியதாக இருக்கும். மாணவர்களே, இயங்குவதற்கு குறைந்த மின்னோட்டம் போதுமானது. அடுத்து உடனடியாக தொழிற்படக்கூடியதாக இருக்கும், கை கடக்கமானதாக இருக்கும். இந்த இருவாயிகள் வந்து சிறப்பு இயல்பு என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, கைக்கு அடக்கமான இதாக இருக்கும். சரியா மாணவர்களே, இப்ப நீங்கள் இது விடயங்கள் தொடர்பாக மேலதிகமாக உங்களுடைய பாட புத்தகத்தை நீங்க வாசிச்சு பார்த்துக்கொள்ளுங்க. என்னன்னு சொன்னா, எனக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய நேரத்துக்குள்ள இந்த விடயமானது உங்களுக்கு எனக்கே விளங்கும். மாணவர்களே, இது இந்த வாய்மொழி மூலமாக உங்களுக்கு கற்பிப்பது என்றது, இந்த பாட அழகினை விளங்கப்படுத்துவது என்பது கடினமான விடயம். அதே போல நேர் முகத்துக்கு முகம் பார்த்து விளங்கப்படுத்துகின்ற போதே இந்த பாட அழகு விளங்கிக் கொள்வது, புரிந்து கொள்வது என்பது கடினமான விடயம். ஆகவே செய்வதற்கு வழி இல்லை, என்னால் என்ற வரைக்கும் செய்யக்கூடிய இந்த பகுதியின் ஒரு பகுதியினை சரிவர செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் செய்திருக்கின்றேன். மேலதிக விடயங்களை உங்களுடைய வகுப்பாசிரியர்கள் பாடாசிரியர்களோடு கலந்து ஆலோசித்து தெளிவு பெற்றுக் கொள்ளுங்கள். மாணவர்களே, இந்த வாய்ப்பினை தந்த உவா குருகுல நிகழ்வு ஏற்பாட்ட குழுவினருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு உங்களிடம் இருந்து விடைபெற்றுக் கொள்ளும் இந்த பாடல பிறப்பினை கற்பித்த ஆசிரியர் பாரதி தமிழ் வித்யாலய ஆசிரியர் ஆர் செந்துரன் அவர்கள் உங்களோடு விடைபெற்றுக் கொள்கின்றனர்.